ஆசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பெட்டிக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்துமுலோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஜனவரி மாதம் 25 சனிக்கிழமை 2020 நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்துமுலோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்ப தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே பழமை போன்று திருக்குறளுடன் நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையிலே நண்பர் லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்திலே என்னுடன் இருக்கின்றார். வணக்கம் லக்குவன்.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே.
சொல்லுங்கள் உங்களுடைய முகப்பு திருக்குறளை எமது நேர்களுக்காக.
நிச்சயமாக, இந்த முறை நாம் அறிவு உடைமை என்ற அதிகாரத்திலிருந்து இரண்டு திருக்குறள் பாக்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்று தெளிவாக கூறுகிறார். இதன் பொருளை நோக்கும் பொழுது என்ன முத்தாய்ப்பான அர்த்தமாக இருக்கிறது என்று பாருங்களேன். இறுதி காலம் வரையும் காப்பாற்றும் கருவி அறிவு ஆகும். பகைவருக்கும் உட்புகுந்து அழிக்க இயலாத கோட்டையும் அந்த அறிவு ஆகும். எனவே நாம் முதுமை காலத்தை தொற்றிருந்தாலும் நம் இறுதி காலம் வரை நம்மை காத்து கொண்டிருப்பது அறிவு என்பதை நாம் மறக்கக்கூடாது. எனவே அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் என்று நமக்கு தெரிகிறது இல்லையா. அடுத்ததாக, சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றின்பால் உயிப்பது அறிவு. நாம் பல திருக்குறட்பாக்களை கேட்டிருக்கிறோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றெல்லாம் கூறியிருக்கிறார். ஆனாலும் இந்த திருக்குறளில் பாருங்களேன், சென்ற இடத்தால் செலவிடாது தீதொறி நன்றின்பால் உயிப்பது அறிவு. அதாவது மனத்தை அது சென்ற இடங்களிலேயே செல்லவிடாமல் தீமைகளிலிருந்து விலக்கி நன்மையில் மட்டுமே செலவிடுவது அறிவு ஆகும் என்று கூறுகிறார். இப்படி செய்தால் நமக்கு தீங்கு வருவது சாத்தியமே இல்லை என்று எனக்கு தெரிகிறது ஐயா.
ஆமாம் லக்வன், உண்மையிலே ஒரு சிறந்த திருக்குறளை எமது நேயர்களுக்காக வழங்கியிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே அடுத்ததாக நாங்கள் நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி விரியும் ஓட்டுக்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பவர்கள் விரியும் ஓட்டுக்கள் குழுவினர்.
விரியும் ஒட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது உங்களுக்கான எங்களின் வடிவமைப்பு நேயர்களே. உங்களின் வரவேற்பு எங்களை உற்சாகப்படுத்தட்டும். நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழ் தமிழன்.
தமிழ் பந்தரையில் 1800களில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் மணி 500 பழமையானது என்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். அதில் காணப்படும் எழுத்துக்கள், அதாவது தமிழ் எழுத்துக்கள், பழைய பாண்டிய மன்னர்களின் காலத்து தமிழ் எழுத்துக்களுடன் ஒத்து வருவதாக அறியப்படுகிறது. இதிலிருந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது நேயர்களே, சங்கரையிலிருந்து எவ்வளவோ தூரத்தில் இருக்கும் எமது தமிழ் கலாச்சாரமும் தமிழும் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறது என்பது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தமிழர் கடல் கடந்து சாதனை புரியும் தமிழர்களின் வரிசை நீண்டு கொண்டு போகும் இந்த காலத்தில் தென்னமெரிக்க நாடுகளில் ஒன்றான கானாவின் பிரதம மந்திரி யாரென்று தெரியுமா? அவருடைய பெயர் மோசஸ் வீரசாமி நாகமுத்து.
சிந்திக்க சில நிமிடம். ஏன் ஆஸ்திரேலிய காடுகள் இப்படி கட்டியெறிகிறது? சிந்தியுங்கள் நேர்களே. பதில் இறுதியில் எமது அடுத்த நிகழ்ச்சி மொட்டுக்களின் வாசம். இந்த மாதம் உங்களுக்காக வாசம் வீச வருகிறது ஆதித்ய வர்மா என்ற திரைப்படத்திலிருந்து சிக் ஸ்ரீராமின் பாடல் ஒன்று.
எங்கட வீட்டுக்கு நீங்கள் விரியும் மொட்டுக்கள் எப்பவும் பெறலாம்.
என்னப்பா எல்லா தடியலையும் வெட்டி தண்ணி ஊற வச்சிருக்கிறீர்?
தண்ணிகளை மட்டுமே அப்பா, அங்க பாருங்க வெளியில மண்ணுக்குள்ளே எல்லாம் குச்சி குச்சி வச்சிருக்குது.
என்ன கதைக்குறியா தடியலோ எல்லாம் பூக்கண்டு கட்டிங்ஸ் அப்பா.
ஏனப்பா இப்படி கட்டிங்ஸ் எல்லாம் குத்தி குத்தி வச்சிருக்கிற?
இதுகள் எல்லாம் ரோஸ், செவ்வரத்தை, மெட்டதப்பா எங்கட கோயில்ல மாலை கட்டுவினம் அந்த வெள்ள டெய்சி கட்டிங்ஸ்
தான்.
தடியல வெட்டி கீழே குறுக்கால கத்தியால வெட்டி விட்டமெண்டா வேர் வருவதுக்கு பரப்பளவு கூடும் அப்பா. இத நேரடியா நீங்க மண்ணிலையும் நடலாம், அல்லாட்டி தண்ணில கொஞ்சம் ஊற வச்சு நட்டீங்களா கெதியா வேர் வரும்.
அப்ப நீங்க சொன்னீங்க எல்லாத்துக்கும் கட்டாயம் வேர் வரமாட்டோம்.
எல்லா கட்டிங்ஸுக்கும் வேர் வரும் என்று சொல்ல மாட்டேன், ஆனா அநேகமா வரும். வேர்களை தூண்டுவதற்கு ரூட்டிங் ஹார்மோன்ஸ் கொஞ்சம் தடவினால் கட்டாயம் முளைக்கும்.
ரூட்டிங் ஹார்மோன்ஸோ அது என்ன?
ரூட்டிங் ஹார்மோன்ஸ் அப்ப என்னென்னா வேர் முளைக்கிறது ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நார்மலா வேர்ஹவுஸ் பனிங் மைட்டர்டென்ல போனீங்கன்னு சொன்னா இதை பவுடர் ஃபோம் இல்ல ஜெல் ஃபோம்ல வாங்கலாம்.
நல்ல விஷயமா இருக்குப்பா, இப்படி பார்த்தா நல்ல மெலிவா புலிவா கண்டுகள் எல்லாம் உருவாகலாம் போல இருக்கு.
எல்லாரும் இந்த முறை பூ மரங்களை நடுங்கோ, அப்பதான் அடுத்த முறை கோயிலுக்கு திருவிழாக்கு எல்லாம் மாலை கட்டி கொண்டு போகலாம்.
அது சரியப்பா. இந்த மரக்கறி வளர்க்கறத பத்தி ஒரு சொல்லும் பாக்கம்.
நீங்கள் இந்த முறை உங்களுக்கு பிடிச்ச மரக்கறிகள்ல நல்ல பழுத்த பழங்களின் விதைகளை நல்லா காய வச்சு ஜிப்லாக் பேக்ல போட்டு வாங்கிங்கோ.
மரக்கறி வளர்க்கறது எப்படி என்று கேட்டால் நீ என்ன விதைகளை காய வைக்கிறத பத்தி சொல்லிக் கொண்டிருக்கேன்?
சும்மா இருமாப்பா முந்திரி கொட்ட மாதிரி சொல்றத கேளுமே.
அதுதானே, இந்த சீட்ஸ் எல்லாம் அடுத்த அக்டோபர் நவம்பர் 3-4 மணித்தியாலம் தண்ணியில ஊற வச்சு பிறகு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல ஈரமாக்கிய பேப்பர் டவல போட்டு அதுக்கு மேல இந்த சீட்ஸ போட்டு பிறகும் ஒரு ஈரமாக்கின பேப்பர் டவல போட்டு மூடி வையும்போ.
முளைக்கும்
முளைக்கும். இப்படி செய்தோம் என்று சொன்னா முளைக்கிற நேரத்தை கொஞ்சம் கெதிப்படுத்துவோம். நாங்கள் ஜெர்மினேஷன் பீரியட கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்குறோம்
அவ்வளவுதான். அவருக்கு போய் இதுக்கு என்ன சம்பந்தம்?
ஐயோ அது ஜெமினி கணேசன் இல்ல குழந்தை. வெளியில முளை வாரதுதான் ஜெர்மினேஷன்.
அந்த முளை அரும்புதல் என்று சொல்றது அப்படிதான்.
அதேதான்
அதேதான்.
நல்ல விஷயம்தான். இன்றைக்கு தடியில இருந்தும் இதழில இருந்தும் எப்படி நடுவன் என்று அறிஞ்சு கொண்டான்.
அடுத்த டிசம்பருக்கு அப்ப எல்லாட்ட வீட்டையும் பூத்தும் காச்சும் கொட்ட போகுதுன்னு சொல்லுங்க. சரியப்பா, நீர் ஏதோ அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னீரே.
என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க இவ்வளவு நேரம் கதைச்சிருந்த முறை எல்லாத்தையும் பின்பற்றி நாங்க பொன்னகர மரக்கன்றுகளை உருவாக்கி இருக்கிறோம். எங்களுடைய இந்த விரிய மொட்டுக்கள் நிகழ்ச்சியை கேட்ட நேயர்களுக்கு இந்த கன்றுகளை நாங்கள் திருமுருகன் கோயில் தேர் திருவிழாவில் இலவசமாக வழங்க இருக்கிறோம். இந்த பொன்னவரைய பற்றி உங்களுக்கு தெரியுமானியர்களே, இது சர்க்கரை வியாதி, தோல் பிரச்சனைகள், அதோடு மலச்சிக்கலுக்கு மிகவும் நல்லது. அது மட்டும் இல்ல, இந்த மரம் எமது நியூசிலாந்து காலநிலைக்கு வருஷம் முழுக்கவுமே நின்று பிடிக்கக்கூடிய மரம். மறக்காம எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு வந்து வாங்குங்க.
சரியப்பா, அப்ப வலிக்கிடுவோமே.
வாசித்து என் மனதில் பதிந்த ஒரு குட்டி கதையை என்று உங்களுடன் பகிர இருக்கின்றேன். ஒரு தந்தை தனது இறுதி காலத்தில் மகனை அழைத்து, மகனே, இது உனது பூட்டனின் கை கடிகாரம். 200 வருடங்கள் பழமை வாய்ந்தது. நான் இதனை உனக்கு தருவதற்கு முன்னால் நீ கடை வீதிக்கு சென்று கை கடிகார கடையில் நான் இதனை விற்கப் போகின்றேன், எவ்வளவு விலை மதிப்பீர்கள் என்று கேட்டுவிட்டு வா என்றார். அவனும் போய்விட்டு தந்தையிடம் வந்து, இது பழையது என்பதால் $5 மட்டுமே தர முடியும் என்கின்றனர் என்றார். தந்தை பழைய பொருட்கள் விற்கும் ஆன்டிக் கடைக்கு போய் இதன் பெறுமதியை கேட்டு வா என்றார். மகனும் ஆன்டிக் கடைக்கு போய் இதன் பெறுமதியை கேட்டுவிட்டு தந்தையிடம் வந்தான். தந்தையே, இதற்கு $5,000 தர முடியும் என்கின்றனர் என்றார். அடுத்து தந்தை இதனை மியூசியம் கொண்டு சென்று விலையை கேட்டு வா என்றார். மகனும் மியூசியத்திற்கு சென்று அதன் பெறுமதியை கேட்டுவிட்டு தந்தையிடம் வந்தான். தந்தையே, நான் மியூசியத்துக்கு போன போது அங்கு இருந்தவர்கள் இதனை பெறுமதி பார்ப்பதற்காக பரிசோதனைக்கு உட்படுத்தினார்கள். பரிசோதித்து விட்டு என்னிடம் இதற்கான பெறுமதி $1,000,000 என்றனர். தந்தையும் புன்சிரிப்புடன் மகனை பார்த்து, மகனே, சரியான இடம்தான் உனது அந்தஸ்தையும் சரியாக மதிப்பிடும். எனவே பிழையான இடத்தில் நீ உன்னை நிறுத்திவிட்டு உன்னை மதிக்கவில்லை என்று கோபப்படுவதில் அர்த்தமில்லை என்றார். உன்னுடைய மரியாதையை அறிந்தவனே உன்னை கண்ணியப்படுத்துவான். உனக்கு தகுதி இல்லாத இடத்தில் நீ இருக்காதே. இதனை வாழ்க்கையின் ஒரு பாடமாக எடுத்துக்கொள் என்றார். நாமும் இதனை எமக்கான ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வோம் நேயர்களே.
எமது அடுத்த நிகழ்ச்சி சிரிப்போ சிரிப்பு.
என்னப்பா உமக்கு பேர் என்ன?
எந்த பேரோ? பசுவுக்கு உடம்பு சரியில்லை.
என்னடா சொல்ற?
இந்த பேர் கௌஷிக்.
ஐயோ, தமிழ்ல சொல்லி கொலை செய்யாதே, இங்கிலீஷ்ல சொல்லு.
இங்கிலீஷ் தானே, பிரச்சனை இல்ல, சொன்னா போச்சு.
உங்களோட அப்பாண்ட பேர் என்ன?
அவட பேரோ கிங் கவு மில்க்.
ஐயோ, நீ பாட்டு தமிழ்ல சொல்லி துளையப்பா.
தமிழோ அவருக்கு பேர் ராஜ கோபால்.
கடவுளே, இது என்ன கரைச்சலப்பா, ஆளை விடு.
சிந்தித்தீர்களா நேயர்களே? ஆஸ்திரேலிய காடுகள் இப்படி பற்றியறிவதற்கு முக்கிய காரணம் அங்கு காடுகளில் நிறைந்திருக்கும் யூகலிப்டஸ் மரங்கள். எங்கள் ஊர்பாசையில் சொல்ல போனால் விக்ஸ் அல்லது தைல மரங்கள். இம்மரங்களில் இலகுவில் தீப்பற்றக்கூடிய யூகலிப்டஸ் எண்ணெய் இருக்கிறது. அதனால் பல மரங்கள் வெப்பநிலை அதிகரிக்கும் போது சூடோறி தானாகவே வெடிக்க செய்யும். இது ஆஸ்திரேலியாவின் தேசிய மரமும் கூட. தவிர இங்கே காட்டில் ஈரப்பதன் இருப்பதில்லை. கொஞ்சம் வெயில் என்றாலும் மண்ணிலும் வழியிலும் குளிர்மை ஆன்றுவிடும். எந்த சூழ்நிலையில் காற்றும் சேர்ந்து கொள்ள தீ இலகுவில் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது.
நமது இறுதி நிகழ்ச்சி கீவியின் குரல். இந்த மாதம் கீவியாக உங்களை உற்சாகத்தில் மூழ்கடிக்க,
கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தானறியும், கல்லிலே ஈரம் உண்டு கண்களாரியும், என் மனம் என்னவென்று என்னை அன்று யாருக்கு தெரியும், கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தானறியும்.
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விரியும் மோட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
இன்று உலக நாடுகளிலே பரவலாக இந்த வைரஸ் புதுவகையான ஒரு வைரஸ் தொற்று பரவி வருவதாக சொல்லப்படுகின்றது. அது தொடர்பான ஒரு செய்தி குறிப்பை நேர்களிடம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்களே
நினைக்கின்றீர்கள், நீங்கள் கூறும்பொழுது தயாராக இருக்கு.
சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
உலக மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ள கொரோனா வைரஸ் பாம்புகள் மூலம் பரவுகிறது என்று ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கிறது. உலக நாடுகளை பீதியில் ஆழ்த்தியுள்ள கொரோனா வைரஸ் பாம்புகள் மூலம் பரவியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாக உள்ளது என்பது நாம் இப்போது கேள்விப்படுகிறோம். சீனா தற்பொழுது கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த வைரஸ் ஆனது தாய்லாந்து, ஜப்பான் உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கும் வேகமாக பரவுவதால் உலக மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். வைரஸ் தாக்குதலுக்கு சீனாவில் 17 பேர் இதுவரை உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த வைரஸ் ஆனது மனிதர்களை மட்டுமன்றி ஒட்டகங்கள், பூனைகள், எலிகளையும் தாக்குவதாக சமீபத்திய ஆய்வுகளை நாம் நோக்கும் பொழுது தெரிகிறது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் பாம்புகள் மூலம் பரவி உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. அதாவது சீனாவில் உவான் நகரில் உள்ள கடல் உணவு சந்தை கொரோனா வைரஸ் உருவாக காரணமாக இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. தற்போது இந்த சந்தை உள்ளூர் அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் இருந்து உலகம் முழுவதும் பரவக்கூடிய வைரஸ் உவானில் திறந்த வெளி சந்தையில் விற்கப்படும் பாம்புகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். பல்வேறு ஒட்டுண்ணி விலங்குகளை பாதிக்கும் விகாரங்களின் மரபணுக்களை அவர்கள் ஆராய்ந்தபோது கொரோனா வைரஸால் பாம்புகள் எளிதில் பாதிக்கப்படுவதை பீக்கிங் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். பாம்புகள் பின்னர் மனிதர்களுக்கு தொற்று நோயை பரப்பும் வைரஸ் புள்ளியாக செயல்பட்டன. எங்கள் பரிணாம பகுப்பாய்விலிருந்து பெறப்பட்ட முடிவுகளில் கொரோனா வைரஸ் பரவ மிகவும் சாத்தியமான வனவிலங்கு நீர் பாம்பு என்று முதன்முறையாக தெரிய வந்து உள்ளது. மருத்துவ வைரலஜி ஜேர்னலில் கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனிடையில் இது தொடர்பில் சர்வதேச அக்கறையின் ஒரு பகுதியாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவிக்கலாமா வேண்டாமா என்பது பற்றிய முடிவுக்கு தீவிரமாக ஆலோசித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பின் சார்பில் தெரிவிக்கப்பட்டும் இருக்கிறது.
ஆமாம் லக்வன, எங்களுடைய நியூசிலாந்து நாட்டில் தானே எந்த ஒரு பாம்புமே இல்லையே. அப்ப நாங்கள் இந்த பாம்பு வைரஸுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கின்றேன்.
பாம்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பாம்பு வைரஸ் வரலாம் இல்லையா?
ஆமாம் ஆமாம், இந்த நாடுகளில் இருக்கின்றவர்கள் இங்கே வருகின்ற போது அந்த வைரஸையும் கொண்டு வந்து விடலாம் என்ன?
ஏனென்றால் பாம்பு மூலம் வருவதில்லை, பாம்பின் வைரஸ் என்பது பாம்பு இல்லாமலே தனியாக வரலாம்.
ஆமாம் ஆமாம், உண்மைதான். அடுத்ததாக லக்வன, மத்திய கிழக்கிலே போருக்காக அமெரிக்கா இதுவரை செலவிட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? அண்மையிலே நான் ஒரு வீடியோ கிளிப் ஒன்றை பார்த்திருந்தேன். அந்த வீடியோ கிளிப்பிலே உலகத்திலே இருக்கின்ற 10 முக்கியமான நாடுகளிலே இந்த இராணுவங்களின் அளவு எந்த நாட்டில் அதிகமாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற போது ஐக்கிய அமெரிக்கா தான் உலகத்திலேயே அதிக அளவான இராணுவத்தை கொண்ட, இராணுவ தளபாடங்களை கொண்ட நாடாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே மத்திய கிழக்கிலே போருக்காக அமெரிக்கா இதுவரை செலவிட்ட தொகை எவ்வளவு தெரியுமா என்ற ஒரு செய்தி குறிப்பை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய நாடுகளில் போருக்காகவும் இராணுவ தளபாடங்களை பராமரிப்பதற்காகவும் மட்டும் அமெரிக்கா இதுவரை செலவிட்ட தொகை தொடர்பிலேயே தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஈராக்கிய தலைநகர் பக்தாத்தில் ஈரானிய தளபதி குவாசிம் சுலைமானி அவர்களை படுகொலை செய்த பின்னர் அமெரிக்காவுடன் லேசான மோதல் போக்கில் ஈரான் இருந்து வருகின்றது. மட்டுமன்றி தாங்கள் நாட்டில் இருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேற வேண்டும் என்ற ஈராக்கிய பாராளுமன்ற பிரிவினைக்கு இதுவரை அமெரிக்கா மதிப்பளிக்கவில்லை. இந்த நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்று கடந்த 20 ஆண்டுகளில் அமெரிக்கா மத்திய கிழக்கு மற்றும் ஆசியாவில் போருக்காக செலவிட்ட தொகை தொடர்பிலே ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு வெளியிட்டுள்ளது. இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்ட பின்னர் போருக்காக மட்டும் மத்திய கிழக்கு மற்றும் ஆசியாவிலே பொதுமக்கள் வரிப்பணத்தில் மொத்தம் 6.4 டிரில்லியன் டாலர்களை அமெரிக்கா செலவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் இருந்து படிப்படியாக ராணுவத்தை வெளியேற்றுவோம் என டிரம்ப் அரசாங்கம் உறுதியளித்திருந்தும் தற்போதைய ஆய்வுகளின்படி மத்திய கிழக்கில் 60,000 முதல் 70,000 அமெரிக்க ராணுவத்தினர் தங்கியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. மேலும் டிரம்ப் அரசாங்கம் உறுதியான ஒரு முடிவை அறிவிக்க தயக்கம் காட்டுவதால் மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவத்தின் பங்களிப்பு நீடிக்கும் என்றே கூறப்படுகின்றது. மேலும் ஈராக்கில் மட்டும் 6,000 அமெரிக்க ராணுவத்தினர் அங்குள்ள முக்கிய தளங்களிலே பணியாற்றி வருகின்றனர் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் அமெரிக்காவின் 2,00,000க்கும் மேற்பட்ட ராணுவத்தினரே பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சொல்லுங்கள் லக்வன், உங்களுடைய செய்தி குறிப்பை அடுத்ததாக.
அடுத்ததாக ஈரான் நாட்டின் சிறப்பு ராணுவ தளபதி காசிம் சுலைமானி பற்றிய போர் நிலவரங்கள் அங்கு இருந்திருந்தாலும் இது இந்தியாவை இந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது என்ற கண்ணோட்டத்தில் சில செய்திகளை பகிரலாம் என்று விளைகிறேன். ஈரான் நாட்டின் சிறப்பு ராணுவ தளபதி காசிம் சுலைமானி அமெரிக்க ராணுவ படைகளால் படுகொலை செய்யப்பட்டது காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. அணுசக்தி இயக்க நடவடிக்கைகளில் ஈரானுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை. அதேவேளை அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் அமெரிக்க படைகள் உட்பட மொத்தம் 5,200 வெளிநாட்டு படைகளை வெளியேற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது. இந்த இரு அறிவிப்புகளால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் மேலும் தீவிரமடையும் என தெரிகிறது. இந்த அறிவிப்புகள் குறித்து அமெரிக்கா உடனடியாக எந்தவித கருத்தையும் தெரிவிக்கவில்லை. உலகில் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்வதில் ஈரான் நாட்டிற்கும் பெரும் பங்கு உள்ளது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதிக அளவில் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் ஈரான் தொடர்ந்து முதல் 3 இடங்களில் இருக்கிறது. உலகின் 3வது பெரிய எண்ணெய் நுகர்வோரான இந்தியா அதன் கச்சா எண்ணெய் தேவைகளில் 80% மேலாக மற்றும் அதன் இயற்கை எரிவாயு தேவைகளில் 40% இறக்குமதி மூலம் பூர்த்தி செய்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. நாட்டின் உள்நாட்டு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தி கடந்த சில ஆண்டுகளில் குறைந்து வருவதால் இந்தியா இன்னும் இறக்குமதியை சார்ந்தே உள்ளது. 2018-19 ஆண்டில் இந்தியா 207.3 மில்லியன் டன் கச்சா எண்ணெயையும் 2019 காலாண்டில் ஏப்ரல் நவம்பர் காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 4.5 மில்லியன் பீப்பாய்களையும் இறக்குமதி செய்தது. மேலும் நுகர்வு அடிப்படையில் இந்தியாவின் இறக்குமதி சார்பு 84.5% அதிகரித்திருக்கிறது. இது ஒரு வருடத்திற்கு முன்பே இதே காலகட்டத்தில் 83.3% இருந்தது. 2018-19 ஆண்டில் நாடு எண்ணெய் இறக்குமதிக்காக 111.9 பில்லியன் டாலர் செலவழித்திருக்கிறது. இது முந்தைய நிதியாண்டில் 87.8 பில்லியன் டாலராக இருந்தது என்று எண்ணெய் அமைச்சகத்தின் பெட்ரோலிய திட்டமிடல் மற்றும் பகுப்பாய்வு செல் பிபிஏசி தெரிவித்திருக்கிறது. தற்போது ஏற்பட்டுள்ள ஈரான் அமெரிக்கா போர் பதற்றத்தினால் கச்சா எண்ணெயின் விலை கடுமையாக உயர வாய்ப்புள்ளது. இதனால் இந்தியாவில் உள்ள அடித்தட்டு மக்கள் வரை பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. இந்தியாவில் பெட்ரோல் டீசலின் விலை அதிகரிக்கும் பொழுது அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்கக்கூடும். இதனால் பணவீக்கம் அதிகரித்து இந்திய பொருளாதாரத்தில் பெரும் சரிவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மும்பை பங்குச்சந்தையில் எண்ணெய் நிறுவன பங்குகள் அனைத்தும் திடீரென விலை குறைய தொடங்கின. நாட்டின் பங்குச்சந்தைகள் இன்று வீழ்ச்சியுடன் வர்த்தகமாகி வரும் நிலையில் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 32 காசுகள் சரிந்து 72.08 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. தங்கம் விலை வரலாறு காணாத வகையில் உச்சமடைந்து உள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 512 உயர்ந்து ரூபாய் 31,168 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மும்பாய் பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 800 புள்ளிகள் சரிந்த நிலையில் 41,000 புள்ளிகளுடன் உள்ளது. இந்தியா ஏற்கனவே நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. கடந்த 2 காலாண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% வளர்ச்சியில் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. பணவீக்கம் 5% விட அதிகமாக இருக்கிறது. வெங்காயம் மற்றும் பருப்பு வகைகளின் விலை உயர்ந்து வருகிறது. இது புது பிரச்சனை, இந்திய பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெரும் சவாலாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது.
செய்தி குறிப்புகளை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சில சமூக அறிவித்தல்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய பிப்ரவரி மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் இம்மாதம் நடைபெறும். மாட்டாது என்பதை சங்க அங்கத்தவர்கள் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் எமது நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருவிழா நிகழ்வுகள் நடைபெறுகின்ற காரணத்தினால் இம்மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் மார்ச் மாதத்திலேயே நடைபெற இருக்கின்றது. பிப்ரவரி மாதத்துக்கான கூட்டம் நடைபெற மாட்டாது என்பதை சங்க அங்கத்தவர்கள் கவனத்தில் எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்ததாக சில சமூக அறிவித்தல்கள். நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் பொங்கல் விழா 2019 இன்று சனிக்கிழமை மாலை 5:45 முதல் மவுண்ட் ஈடன் யுத்த ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது. இலக்கம் 487 டொமினியன் வீதி மவுண்ட் ஈடன் யுத்த ஞாபகார்த்த மண்டபத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. பல்வேறு கண்கவர் நடனங்கள், காதுக்கினிய பாடல்கள், நாடகங்கள், கவிதை என கவியரங்கம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளோடு கூடிய சிறப்பு பொங்கல் விழா இன்று மாலை சனிக்கிழமை 5:45 முதல் மவுண்ட் ஈடன் யுத்த ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் திரண்டு வந்து அனுமதி முற்றிலும் இலவசம். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார்கள் நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தினர். அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல். நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினுடைய வருடாந்த விளையாட்டு விழா நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் திரிகின்ஸ் ரிசர்வ் மைதானத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. சிறுவர் தொடக்கம் முதியோர் வரையிலான பல தரப்பட்ட விளையாட்டு நிகழ்ச்சிகளோடு தமிழர்களினுடைய பாரம்பரிய உணவு தீன்பண்டங்களான ஒடியல் கூழ், அப்பம், கொத்து ரொட்டி மற்றும் சிற்றுண்டி வகைகள் என பலதரப்பட்ட வாய்க்கு ருசியான உணவு தீன்பண்டங்களும் விற்பனைக்காக காத்திருக்கின்றன. விளையாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதோடு உணவு தீன்பண்டங்களையும் உண்டு சுவைத்திட அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். இந்த நிகழ்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 தொடக்கம், பிற்பகல் 5 வரை திரிகிங்ஸ் ரிசர்வ் மைதானத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. பிக்லி சென்டருக்கு அருகாமையில் திரிகிங்ஸ் ரிசர்வ் மைதானத்தில் இந்த நிகழ்வு நடைபெறும். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். அடுத்ததாக மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று. மகஜனா கல்லூரி பழைய மாணவர் ஒன்றியம் நியூசிலாந்து தெல்லிப்பளை மகஜனா கல்லூரியின் நியூசிலாந்து வாழ் பழைய மாணவர்களின் 17th வருடாந்த விளையாட்டு போட்டிகள் வளமை போல் ஓக்லாந்து அனிவர்சரி தினமான 27/1/2020 திங்கட்கிழமை காலை 10 முதல், அதாவது வருகின்ற திங்கட்கிழமை காலை 10 முதல் பிற்பகல் 3 வரை இடம்பெற இருக்கின்றது. அன்றைய தினம் பழைய மாணவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் பங்கு பெற்றும் கிரிக்கெட், நெட்போல் மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் மகஜனா கல்லூரியின் பழைய ஆசிரியர்கள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து பங்கு பெற்றுமாறு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றார்கள். இடம் கோன்வோல் பார்க் பிரைமரி ஸ்கூல், இலக்கம் 193 கிரீன்லேன் வெஸ்ட் கிரீன்லேன். மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு எதிர்வருகின்ற திங்கட்கிழமை காலை 10 தொடக்கம் 3 வரை நடைபெற இருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு திருமதி பத்மா ராமச்சந்திரன் தொலைபேசி இலக்கம் 524-6627 அல்லது திருமதி பாலநிதி குகன் தொலைபேசி இலக்கம் 965-3978. லக்மன், உண்மையிலே நீண்ட அறிவித்தல்களை எல்லாம் முடித்திருக்கின்றோம். இறுதியாக நீங்கள் முதியோர் பற்றி ஏதாவது செய்தி ஒன்றை சொல்வ
கவனிக்கப்படாமலும் நிறைவேற்றப்படாமலும் போகும் பொழுது ஏற்படும் துக்கம் பகிர்ந்து கொள்ள முடியாதது. ஒரு குழந்தையைப் போல தனது பேச்சை செயல்களை யாவரும் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் முதியவர்கள் விரும்புகிறார்கள். விருப்பம் மறுக்கப்படும் போது ஒரு குழந்தை தேம்பி தேம்பி அழுவதைப் போல தேம்புவதற்கு அவர்கள் தயங்குவதே இல்லை. மரங்களில் தெரியும் பிரமாண்டம் விதையில் தெரிவதில்லை. ஒரு மனிதன் விதையாவதே முதுமையில் தானையா.
லக்மன், இந்த நிகழ்ச்சிகளோடு இன்றைய நிகழ்ச்சி நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த பெரிய மோட்டுக்கள் குழுவினர் மற்றும் நண்பர் லக்மன் சொக்கலிங்கம் ஆகியோரோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பன் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் ஷான், வணக்கம் நேர்களே. இந்த இறுதி நேரத்தில் ஒரு பாட்டை கேட்கலாம். அந்த பாடல் என்னை தொட்ட வரிகள், நெஞ்சில் பட்ட வரிகள், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். இந்த பாடலை பாடியவர் TM சௌந்தரராஜன். அருமையாக வந்த பாடல் கேட்டு பார்ப்போமே.